الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبتغون أرض الحياة الدنيا فعند الله مغانم كثيرة صدق الله العظيم. அருளால நண்புடையவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தத்துக்கு உள்ளாக்கி அவனுக்கு உயர்தரமான சுவனமும் அல்லாஹ்வுடைய தரிசனமும் பெற்றுக் கொடுத்து அவனை கரை சேர்ப்பதற்கு வந்த அண்ணலம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானாக. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஏத்திக்காக்கூடிய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களே, மனிதனுடைய வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஏவலையும் விளக்கலையும் வைத்து நிர்ணயிக்கிறான். வெற்றி என்பது சுவனம், தோல்வி நரகம். உலகத்தில் பலதரப்பட்ட வெற்றிகளை அடையலாம், எனினும் குர்ஆன்ல அவைகள் எதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்து கூறவில்லை, மாற்றமாக அவைகள் பொறுமதி அற்றது எங்குதான் என்று தான் குறிப்பிடுகிறான். எது சுவர்க்கத்துக்குரிய செயல்பாடாக இருக்கின்றதோ, எது சுவனத்தின் பக்கம் மனிதனை எடுத்து செல்லுமோ, நரகத்தை விட்டும் பாதுகாக்குமோ, அதற்குத்தான் வெற்றி என்று குறிப்பிடுகிறான். எனவே அந்த வெற்றியின் பாதையில நானும் நீங்களும் நடை போட வேண்டும். அதுவே என்னுடைய உங்களுடைய லட்சியமாக அமைய வேண்டும். அந்த வெற்றியை பெற்று அந்த நரகத்துக்கு பலியாகாமல் இருப்பதற்கு தக்வாவை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்குமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்ளும். இன்று மனிதனுக்கு ஓர் சிந்தனை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய வஸ்துக்கள் தன்னிடத்தில் குவிந்து விட்டால் நமக்குரிய நிம்மதியும் சந்தோஷமும் வெகு சீக்கிரம் அடைந்து கொள்ளலாம். அதில் நம்முடைய அனைத்து எண்ணங்களையும் பூர்த்தியாக்கி கொள்ளலாம். என்றாலும் அல்லாஹ் அந்த உலகத்தினுடைய பொருட்கள்ல இவன் தேடக்கூடிய சந்தோஷத்தை வைக்கவில்லை. அத்துடனே மனிதனை அல்லாஹ் சுதந்திரமாக விட்டுவிடவும் இல்லை. நீங்கள் சுதந்திரமாக விட்டுவிடப்பட்டிருந்தால், உங்களுக்கு சந்தோஷம் நீங்க தேடக்கூடிய பொருள்கள்ல இருந்தால், நான் சவால் செய்கின்றேன், உங்களுடைய முதுமையை நீங்கள் வயோதிகம் அடைவதை தடுத்து காட்டுங்கள், நிறுத்தி காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்றேன். உங்களுக்கு வரக்கூடிய நரை முடிகளை நீங்கள் நிறுத்தி காட்டுங்கள், உங்களுடைய பற்கள் விழுவதனை நீங்கள் நிப்பாட்டி காட்டுங்கள். உங்களுடைய அல்லாஹ் உங்களுடைய தக்தீர்ல எதனை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றானோ அதற்கு மாற்றமாக உங்களுக்கு செயல்பட முடியும் என்றால் உங்களுடைய பொருளால் முடிய மாட்டாது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் நல்ல ஆமால்களின் மூலமாகவும் தான் முடியும் என்கிறதையும் ஓரிரு ஆயத்துகளில் அல்ல, நூற்று கணக்கான ஈமானுடைய ஆயத்துகளில் அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். பித்னாக்கள் சோதனைகள் உங்களை வந்து ஆட்கொண்டு விடும். எதுவும் அறியாமல் திசை தடுமாறி விடுவீர்கள். அந்த நேரம் அந்த பித்னாவில் இருந்து உங்களுக்கு வெளியேற முடியாது. வெளியேறுவதற்கும் ஒரே ஒரு வழி, என்னுடைய மார்க்கத்தின் வழி தான். ஆனாலும் அந்த பித்னாக்கள் ரொம்ப கடுமையானதாக ஆகிவிடும். சோதனைகள் ரொம்ப கடுமையானதாக ஆகிவிடும். எந்த அளவுக்கு முழிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹி முஸ்லிம்லே ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு ஃபித்னாக்கள் வரப்போகிறது, சோதனைகள் வரப்போகிறது. மேலும் பலரையும் அந்த ஃபித்னாவும் சோதனையும் ஆட்கொண்டு அவர்களுக்கு வெளியேற முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் பாஜிரு பில் ஆமால், நல்ல ஆமால்களை கொண்டு அவசரப்படுங்கள், தீவிரப்படுங்கள், அதற்கு போட்டி போடுங்கள். சாபிக்கூ பில் ஹைராத், நல்லவை கொண்டு முந்திவிடுங்கள். சாரு இலா மதுபிரத்தின், என்னுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். பல்யத்தனா பசில் முத்தனா பிசூன்,
இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் விடயத்தில் போட்டி போடக்கூடியவர்கள் எங்கே? இந்த விடயத்தில் தான் நீங்கள் நான் முந்தி நீ முந்தி என்று சிந்தனை கொள்ள வேண்டும், திட்டங்களை தீட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், பாஜிரு பில் ஆமால், நல்ல ஆமால்களை கொண்டு முன்னேறுங்கள். ஃபித்னன், உங்களுக்கு ஃபித்னாக்கள், சோதனைகள் வந்து உங்களை ஆட்கொள்வதற்கு முன்னால், காரணம் தக்கிஃபில் லைலில் முழிலும், அது இருண்ட இருளின் ஓர் பகுதியை போல இருக்கும். ஆனால் காலையானதும் இருள் நீங்கிவிடும், வெளிச்சம் வரும். இந்த ஃபித்னாவுடைய இருள் உங்களை விட்டு நீங்க மாட்டாது, அது உங்களை அப்படியே ஆட்கொண்டு விடும், அதிலிருந்து உங்களுக்கு வெளியேற முடியாது. எதனை செய்கின்றீர்கள்? பாம்பை பிடிக்கின்றீர்களா? கயிற்றை பிடிக்கின்றீர்களா? குழியில் விழுகின்றீர்களா? இல்ல நோக்கத்தை லட்சியத்தை முன்னோக்கி நடந்து கொண்டிருக்கின்றீர்களா என்பதனை கூட உங்களுக்கு அறிய முடியாத அளவுக்கு பயங்கரமான சோதனைகளும் குழப்பங்களும் வரப்போகின்றது. அதற்கு முன்னால் நீங்கள் ஏன் என்னை அடைந்து கொள்வதிலே அவசரம் கொள்ளக்கூடாது என்பதனைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைவதற்கு சுட்டி காட்டுகின்றார்கள். சொன்னார்கள், யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் யும்ஸி காஃபிரா. அந்த ஃபித்னா ஆட்கொண்டிருக்கும் காலத்திலே மனிதன் காலையில் மூமினாக இருப்பான், மாலையாகும் பொழுது காஃபிராகி விடுவான். அவ் யும்ஸி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா, அல்லது மாலையில் மூமினாக இருப்பான், காலையாகும் பொழுது அவன் காஃபிராகி விடுவான், முர்த்ததாகிடுவான், மதம் மாறி விடுவான். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை இவனுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தாரோ அதனுடைய சிந்தனையை சம்பூர்ணமாக ஆற்றிக்கொண்டான். அந்த குர்ஆனை முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விட்டான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை குழி தோண்டி புதைத்து விட்டான். இவனுக்கு வறுமையும் வரும், அந்த வறுமையும் ஒரு சோதனை தான். அந்த நேரத்திலும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வறுமையின் பொழுது பொறுமை கொண்டவர்களுடைய செய்திகளை குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கின்றான். அவர்களை சிந்தனை செய்து நீங்கள் பத்தினித்தனத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், யாரிடத்திலையும் தரமேந்த போய்விடாதீர்கள், யாரிடத்திலையும் நீங்கள் இழிவடைய கூடாது. அந்த நேரமும் உங்களுடைய சிந்தனை வர வேண்டும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவின் பக்கம். காரணம், காதல் பொக்கொரு ஐய கூன குஃப்ரன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மர்ஃபூஆன ஹதீஸ், நேரடியாக அந்த ராவிகளுடைய சில்சிலா, ராவிகளுடைய செயின்ல யாருமே விழாமல் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹிடத்துல போய் சேர்கின்றது இந்த ஹதீஸின் உடைய அந்த ரிவாயத்தின் செயின். அந்த அளவுக்கு ஒரு உறுதியான ஹதீஸ், காதல் ஃபக்ரு ஐய கூன குஃப்ரன், ஒரு மனிதனுடைய வறுமை அவனை குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்துவிடும், அவனை காஃபிராக்கிவிடும். சிலர்கள் உண்மையிலே மற்றவர்களின் மூலமாக துனியாவுடைய அலங்காரங்கள் காட்டப்பட்டு காஃபிரளாக மாறிவிடுகின்றார்கள். தன்னுடைய குமரி காரியத்தை செய்ய முடியல, ஒரு அந்நியனுக்கு கொடுத்தாவது என்னுடைய மகள் கரை சேரட்டும் என்ற ஒரு ஃபித்னாவுக்கு, குழப்பத்துக்கு அவர்கள் ஆளாகிவிடுகின்றார்கள். இன்று மூமினாக இருந்த குடும்பம் வெறுமனே ஒரு திருமணத்தின் காரணமாக காஃபிராகிவிட்டது. இன்னும் சிலர்கள் குஃப்ருடைய வார்த்தைகளை உச்சரிப்பார்கள். நாம் இந்த இஸ்லாத்தில் இருந்து எந்த அளவை கண்டோம்? நம்மினால் இந்த இஸ்லாத்தின் மூலம் எந்த பிரகாசத்தையும் பெற்றுக் கொள்ள முடியல என்று அவர்களுடைய ஈமானின் பலவீனமும் வறுமையினுடைய வாட்டுதலும் காரணமாக அவர்கள் குஃப்ருடைய வார்த்தைகளை மொழிந்து காஃபிர்களாக ஆகிவிடுவார்கள். அது மட்டுமல்ல, சொன்னார்கள் ரசூலுல்லா இந்த ஹதீஸினுடைய இறுதியிலே, எபி உத்தீனஹு பி அர்லி துனியாவும், துனியாவுடைய நோக்கத்துக்காக வேண்டி தன்னுடைய தீனை மார்க்கத்தையும் விற்று விடுவார்கள். அப்படியா கொஞ்ச ஃபித்னாக்கள் தலைவிரித்தாடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று யூதர்களின் மூலமாக பலதரப்பட்ட சதி திட்டங்களும் சூழ்ச்சிகளும் போடப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குழப்பங்களும் பிரச்சனைகளும் தலைவிரித்தாடி ஆடிக்கொண்டு இருக்கிறது. முஸ்லிம்கள் முஸ்லிம்களை மதிப்பது கிடையாது, சகோதர வாஞ்சம் இல்லாமல் போய்விட்டது, வீட்டுக்குள்ள கூட அமைதி நிலவகவில்லை, வீட்டுக்குள்ளே பலதரப்பட்ட பிரிவினர்கள் உருவாகி மார்க்கத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கி விட்டார்கள். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனோ இச்சைகளும் ஃபித்னாக்கள் தான். அந்த மனோ இச்சைகள்ல முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டியது மார்க்கத்தை தன்னுடைய சிந்தனைக்கேற்ப அமைப்பது. அன்று இமாம்மார்கள் சொன்ன விடயங்களை மறுத்துவிட்டு, தாபீன்கள் சொன்ன விடயங்களை குழி தோண்டி புதைத்து விட்டு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸையும் குர்ஆனையும் மனோ இச்சைக்கு ஏற்ப விளக்கம் சொல்லி மக்களை வழிக்கெடுப்பது, பல பிதத்துகளை உருவாக்குவது. அன்று இமாம் சொன்னது பிதத் அல்ல, இன்று நாம் சொல்லக்கூடியது தான் பிதத். இமாமுடைய கருத்து பிதத் அல்ல. அவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி காலத்துக்கு ரொம்பவும் சமீபத்தில் இருந்தவர், சஹாபாக்களை கண்டவர். லானா ஆகரு ஹாதிகள் உம்மா அவ்வளாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத்தினுடைய கடைசிக்கு பகுதியினர்கள் முன்னால் உள்ளவர்களை லானத் செய்வார்கள், சாபமிடுவார்கள், அவர்களை அறிவினர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்குத்தான் தெரியும் என்பார்கள். நாம் இன்று தொழில்நுட்பத்தில் உயர்ந்திருக்கின்றோம். எப்பொழுதும் ஒரு விரல் நுனியில் எந்த மசலாவையும் எடுத்துக்கொள்வதற்கு முடியும், எந்த ஃபத்வாவையும் வெளியிலே கொண்டு வர முடியும் என்றெல்லாம் குர்ஆனை விளங்காமல், தக்வா இல்லாமல், ஹதீஸின் உடைய ஆழமான கருத்துகள், அதனுடைய ஜர்ஹு தஅதீல் தெரியாமல், அதனுடைய ஸ்திம்பாக்குகள், அதிலிருந்து எதனை கிரகித்து எடுக்க முடியும் என்பதனை கூட அறியாமல் மனோச்சை பிரகாரம் எல்லாம் கருத்து சொல்லக்கூடிய அந்த காலம், அதுதான் ஃபித்னாவுடைய காலம், அதுதான் குழப்பத்தினுடைய காலம். அந்த காலத்தில் தீனுக்குள் மாத்திரம் குழப்பம் அல்ல, மனிதனுடைய சமூகத்திலும் குழப்பம் வந்துடும், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குழப்பம் வரும், அவனுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். இந்த காலத்தில் மக்கள் அனைவருமே மார்க்கத்தை மார்க்கமாக விளங்க மாட்டார்கள். அவர்களுக்கு துனியா தான் நோக்கமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அந்த காலத்தில் வாழக்கூடியவர்களை பார்த்து சொல்கின்றான், தபுத்தகுனாருல் ஹயாத்தி துன்யா, நீங்கள் எல்லோரும் துனியாவின் உடைய அற்ப சொற்பத்தோ பொருள்களுக்காக வேண்டி என்னையே மறந்து விடுவீர்கள், என்னை கூட வம்புக்கு இழுப்பீர்கள். பைந்தல்லாஹி மகானிம கத்தீரா, விளங்கிக் கொள்ளுங்கள், என்னிடத்தில் தான் அனைத்து விதமான பொக்கிஷங்களும் இருக்கின்றது, என்னிடத்தில் தான் அனைத்து விதமான பொக்கிஷங்களும் இருக்கின்றது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பொக்கிஷம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் பங்கு வைத்திருக்கின்றான். ஊதீது கஸாயினு மஃபாதீஹில் அர்ல், பூமியினுடைய அனைத்து பொக்கிஷங்களும் பூட்டியிருக்கும் சாவி எனக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. என்னுடைய வழிமுறை அல்லாஹ்வுடைய கட்டளையின்றி உங்களுக்கு ஒரு நாளும் அந்த ஃபித்னாவிலிருந்து வீழ்ச்சி பெறவும் முடியாது. நீங்க தேடக்கூடிய துனியாவுடைய பொருள்கள்ல உங்களுக்கு அடைக்கலம் பெறவும் முடியாது, அந்த பொருள்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தரவும் மாட்டாது, உங்களை முன்னேற்றவும் மாட்டாது. நீங்கள் மாற்றப்பட்ட அறிவினர்களாக மடையர்களாக ஆகிவிடுவீர்கள். இதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோரலுல் ஃபித்ன், ஃபித்னாக்கள் உங்களுக்கு முன்னால் எங்கு பார்த்தாலும் விளங்க ஆரம்பித்துவிடும். அந்த ஃபித்னாக்கள் தோரலுல் ஃபித்ன் அலல் குலூப், உங்களுடைய உள்ளங்களை ஆட்கொண்டு விடும். எதனை போல கல் ஹசீரி ஊதன் ஊதா, ஒரு பாய் பின்னப்பட்டிருக்கின்றது, சின்ன சின்ன பாய் குச்சிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது, அது ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதை போல உங்களுடைய உள்ளங்களை வந்து குழப்பங்களும் சோதனையும் ஆட்கொள்ளும். பாயு கல்வி நுஷ்ரிபஹா நுக்தத் ஃபீஹி நுக்தத்துன் சௌதா, எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை அப்சார்ப் பண்ணி கொள்ளுமோ, எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை இன்கல்கேட் பண்ணுமோ, அதனை உறிஞ்சி எடுக்குமோ, அந்த கல்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவை சம்பூர்ணமாக எடுத்துவிட்டு ஒரு இருளை சரிப்படுத்தி விடுவார். அங்கே ஒரு மாபெரும் இருளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரிப்படுத்தி விடுவான். வாயு கல்வின் அன்கரஹா நுக்கித்தத் ஃபீஹி நுக்தத்துன் பைதா, எந்த உள்ளம் அந்த ஃபித்னா முன்வரும் பொழுது இது எனக்கு தகாதது, இதை ரப்பு விளக்கியது, என்னுடைய நபி இதன் பிரகாரம் எனக்கு வழிகாட்ட இல்லை என்பதனை விளங்கி அதனை மறுத்து விடுவாரோ, அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் ஒரு பிரகாசத்தையும் ஒரு வெண்மையையும் உறுதியாக சரிப்படுத்தி விடுவான். எந்த அளவுக்கு ஹத்தா தசீரா அலா கல்பெய்னி, இவருக்கு இரண்டு உள்ளங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனை போல ஆகிடுவார். அதுல ஒரு உள்ளம் அபியல் மிஸ்லு சஃபா, அது ரொம்பவும் வெண்மையாக இருக்கும், மிகவும் பிரகாசமாக இருக்கும், பளிங்கு கல்லை போல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபமானம் கூறினார்கள். ஏன் அந்த பளிங்கு கல்லுக்கு நபி அவர்கள் உபமானம் சொன்னார்கள்? அதனை நான் கிரானைட் என்றும் நினைக்கின்றேன். அந்த பளிங்கு கல்லு ஊத்தைகளை தனக்குள்ளே சரிப்படுத்திக் கொள்ள மாட்டாது, அதே மாதிரி தான் ஒரு கல்பு அது ஃபித்னாவை ஒருபோதும் உள்வாங்க மாட்டாது, அந்த அளவுக்கு சுத்தமானதாக இருக்கும். ஃபலா கலுருஹு ஃபித்னத்துன் மாஜாமத்தை சமாவாத்து வல்லாருள், அந்த கல்புக்குள்ள எந்த ஒரு ஃபித்னாவும் வந்து ஆட்கொள்ளவும் முடியாது, அந்த கல்பை வீணாக்கவும் முடியாது, எந்த ஃபித்னாக்களின் மூலமாக அந்த கல்புக்கு தீங்கு இழைக்கவும் முடியாது. வானம் பூமி தரிப்பட்டு இருக்கும் காலமெல்லாம் அந்த உள்ளம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். எனவே என்னுடைய உள்ளம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? இந்த ரப்போட தொடர்பு சீராக இருக்கிறதா? என்னுடைய இரவுகள் பகல்கள் என்னுடைய காலங்கள் நேரங்கள் இந்த ஃபித்னாக்களோடு இணைந்து இருக்கிறது, நான் எந்த அளவுக்கு அவைகளை விட்டும் ஈடேற்றம் பெற்றிருக்கின்றேன் என்பதனை ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல் ஆகர், இரண்டாவது கல்பு, அஸ்வத் மிர்பாதன் கல்பூஸ், அது வளைக்கப்பட்ட ஒரு கெண்டியை போல, வளைக்கப்பட்ட ஒரு கூசாவை போல, அது தனி சம்பூர்ணமாக கருமை அடைந்திருக்கும். அதுல இருந்து அந்த பிரதிபலிப்புகள், அந்த கருத்த நிற திரவங்கள் வடிந்து கொண்டே இருக்கும். அதாவது அதற்குள்ள நல்லதை தேங்க வைக்கவும் முடியாது, நேராக இருக்கவும் மாட்டாது. அதற்குள்ளே இருப்பதே அநியாயங்களும் அசிங்கங்களும் அட்டூழியங்களும் அடாவிடித்தனங்களும் பாவங்களும் தான். எனவே அது ஒரு நாளும் நேராகக்கூடிய நிலைமையில் இல்லை. அந்த கல்பெல்லாம் நேராக போறதும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய பிரதிபலன் அந்த கருமையை வெளியிலே கொட்டி கொண்டே இருக்கும். தானும் சித்னாவில் ஆழ்ந்து மற்றவர்களையும் சித்னாக்களே விழுத்தாட்டி விடுவார்கள். எனவே நான் கூறியதை போல மார்க்கத்தில் ஃபித்னா வராமல் நானும் நீங்களும் பயந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை படிப்பதாக இருந்தால் ஆரம்பத்தில் வந்த அடிமாக்களை நம்முடைய ஆசிரியர்களாக வைத்து மார்க்கத்தை படிக்காத காலமெல்லாம் நாங்கள் ஃபித்னாவில் போய் சேர்ந்து விடுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால் தப்பான விளக்கங்கள் வந்து இந்த ஓர் கெண்டியை போல உள்ளம் மாறிவிட்டதன் பின்னால நல்லவர்களையும் கெட்டவர்களாக மதிக்கக்கூடிய சமுதாயம் உருவாகிவிடும். உளமாக்களை இழிவான கண் கொண்டு பார்க்கக்கூடிய சமுதாயம் உருவாகிவிடும். இந்த மார்க்கத்தில் வரக்கூடிய ஃபித்னாவை போல மனிதன் சோதிக்கப்படக்கூடியது எதுவுமே கிடையாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அந்த கூசாவை ரசூலுல்லாஹ் வர்ணிச்சார்கள், முஜ்ஹியன் லா யஅரிஃபு மாரூஃபா, அது எந்த ஒரு நலவையும் அறியாததாக இருக்கும். நலவை கொண்டு வந்து வைத்தால் நலவுக்குள்ளேயும் இழிவுபடுத்தும் தன்மை அந்த உள்ளத்துக்கு இருக்கும். நலவை இழிவுபடுத்துவார்கள், நல்ல விடயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையானதை மாரூஃபானதை கண்கூடாக கண்டாலும் கூட அது கெட்டதாக மதிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். வலா யுன்கிரு முன்கரன் இல்லாமா உஸ்ரிபமின் ஹவாஹு, அந்த உள்ளம் ஆட்கொண்டிருக்கக்கூடிய மோசமான தன்மையின் காரணமாக எந்த ஒரு முன்கரையும் எந்த ஒரு கெடுதியையும் அவர்கள் கெடுதியாக நினைக்க மாட்டார்கள். மாற்றான் மனைவியின் குலத்தையும் கெடுக்க முயற்சி செய்வார்கள். அண்டை வீட்டானுடைய பொருளையும் அபகரிப்பதற்கு அவர்கள் முனைவார்கள். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், ஆக பெரிய குழப்பம் தான் அண்டை வீட்டானுடைய மனைவியை தன்னுடைய மனைவியை போல புணர்வதற்கு முயலுவது. கனிவானவர்களே, சொன்னார்கள் அமானிதம் பாதுகாக்காத ஒரு காலம் வரும் என்றால் அது ஃபித்னாவுடைய காலம். ஆக பெரிய அமானிதம், அண்டை வீட்டான் அவனுடைய மனைவி துசானி அலீல தஜாரி, எதிர்பாரு மனிதரே, நீ ஈடேற்றம் பெற முடியாத ஒரு சந்தர்ப்பத்தை, அந்த சந்தர்ப்பம் தான் இத போன்ற பாவங்கள் நடப்பது. அல் ஜாரு கபுல ஜார், நீ வீடு தேடி போவதற்கு முன்னால அண்டை வீட்டான தேடு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மாற்றமாக இன்று அன்றை வீட்டான் பாவியாக இருப்பது தான் எனக்கு நலவு, அண்டை வீட்டான் சங்கீதம் கேட்பனாக இருப்பது தான் எனக்கு நலவு, அண்டை வீட்டான் சினிமாவுல மூழ்கியிருப்பவனாக இருந்தால்தான் எனக்கு நலவு, அண்டை வீட்டான் அவனுடைய அங்கங்களை சந்தியிலே காண்பித்து போகக்கூடியவனாக ஆடை அணிப்பவனாக இருந்தால்தான் எனக்கு நலவு, அப்படியா கொண்டவர்களோடு அண்டி வாழ்ந்தால்தான் எனக்கு உலகத்தில் வாழலாம் என்று ஃபித்னாவையே தேடி போகக்கூடிய ஒரு சமுதாயமும் உருவாகும் என்பதனைத்தான் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்றார்கள். எனவே கடிமானவர்களே, ஒன்று இருக்கின்றது தீனுக்குள்ள வரக்கூடிய ஃபித்னா, அதுல ஆக பெரியது தான் ஜஹல், மடமைத்தனம். ஃபித்னாவில் குழப்பத்தில் ஆகப்பெரிய குழப்பம் தான் மடமைத்தனம் என்று நாம் சொல்கின்றோம். அறிவு இல்ல சிறந்த காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய சிகரத்தை எட்டி பிடித்து விட்டோம் என்று நான் சொல்கின்றேன். ஆதாரபூர்வமாக அறிவில் மிகவும் மங்கிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எது மனித நேயம் என்பது கூட இன்றைக்கு விளங்கல்ல, எது மார்க்கம் என்பதனை கூட விளங்கல்ல. சுண்ணாக்கள் வாழ்க்கையை விட்டும் நாளுக்கு நாள் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. சுண்ணாக்கள் இல்லாமல் போகின்றதே என்ற கவலை கூட நம்முடைய உள்ளத்துல வரல. இத போல ஒரு பித்னா எது இருக்கிறது? அன்போட இரக்கத்தோட சொல்கின்றோம், வீட்டுக்குள்ள சுண்ணத்தான வாழ்க்கை வராதவர்கள் வெளியில சுண்ணத்தான வாழ்க்கையை எடுத்து நடக்கவும் மாட்டார்கள். வெளியில இயன்ற அளவு சுண்ணத்தை காண்பிப்பதற்காவது நான் முயற்சி செய்கின்றேன். யாருக்கும் காண்பிப்பதற்கல்ல, அந்த அடையாளங்களை உடனாவது நான் வாழ்கிறேன் என்ற சிந்தனை கொள்ளாதவர்கள் வீட்டுக்குள்ள பிட்னாவிலே மாட்டிக்கொண்டிருப்பார்கள். அந்த வீட்டுக்குள்ள மார்க்கம் பேசப்பட்டு வருட கணக்கில், அந்த வீட்டுக்குள்ள குரான் திலாவத் செய்யப்பட்டு வருட கணக்கு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு சஜிதா செய்யப்பட்டு எத்தனையோ காலம். சில வீடுகள் எந்த அளவுக்கு பித்னா, சிறந்த நாட்கள்ல கூட உணர்வது கிடையாது. அவர்களுக்கு நோன்பு போன்ற நல்ல சந்தர்ப்பம் வந்தாலும் அவர்களை எவ்வளவு குழப்பத்துக்குள்ள போட்டிருக்கிறது, அதனையும் அவர்கள் வெறுமனை புறக்கணித்து விடுவார்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான சுண்ணால் தான், முக்கியமான ஒரு சுண்ணத்து தான் தலையை மறைப்பது. ஒரு மொஹ்மின், ஒரு முஸ்லிம், இது அவனுடைய அடையாளம் அல்ல, இது ஒரு முக்கியமான சுண்ணத். எல்லா நபிமார்களும் தலை மறைத்திருக்கின்றார்கள், எல்லா மலக்குமார்களும் தலை மறைத்திருக்கின்றார்கள். அடையாளம் அவர்களுடைய அழகிய நடைமுறை, தலையை மறைத்து தலைப்பாகை கட்டுவார்கள். ஏதோ ஒரு முறையில அது தொப்பி போட்டு தான் தலையை மறைக்க வேண்டும் என்று இல்ல, மாற்றமாக ஒவ்வொரு மனித நேயம் உள்ளவனும் எந்த மனிதன் இருந்து சாட்சியம் கபூல் செய்யப்படுமோ அப்பேற்பட்ட நீதமான ஒவ்வொருவரும் தலைமறைத்து இருக்க வேண்டும் என்பது நியதியாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மாபெரும் சுண்ணாவாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தை கூட விளங்காம இன்றைக்கு நாங்கள் பித்னாவுல மூழ்கடிக்கப்பட்டு விட்டுட்டோம். நாசிருத்தீன் அல்பானி சொல்கின்றார், அதிகமான பத்துவாக்கள் இன்று அவருடைய கருத்தை வைத்து தான் எடுப்பார்கள். அது இல்லை இது இல்லை என்று சொல்லி பேசுவார்கள். அவர் கூட சொல்கின்றார், தலை மறைத்து சொல்வது மக்ரு. நான் இங்க தலை மறைக்காத சகோதரர்களை பார்த்து தூற்றல்ல, மாற்றமாக எது உண்மை எது படிக்கணும், எந்த சித்தனாவிலிருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் சொல்லி காட்டுகின்றேன். எல்லா நபிமார்களும் மறைத்தார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மறைத்தார்கள். ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் மாத்திரம் தான் திறந்திருந்தார்கள். எந்த அளவுக்கு ஃபுக்காக்கள் சட்டம் எழுதுகின்றார்கள், தலை மறைக்காத ஒருவனுக்கு நிக்காவுடைய வழியாக கூட இருக்க முடியாது. அவனுக்கு விட்ட இரண்டு சாட்சிகள்ல ஒருவராக தலை மறைக்காம வந்திருக்கக்கூடியவனுக்கு இருக்க முடியாது. தலை மறைப்பது அது நல்லோர்களுடைய நடைமுறை. தலை மறைக்காமல் தொழுவதின் மூலம் தொழுகக்கூடாது என்று நான் சொல்ல வரல, தொழுக நிறைவேறிவிடும் என்றாலும் ஒரு குர்ஆன் ஆயத்தை மறுத்து விடுகின்றோம். ஒவ்வொரு தொழுகையுடைய இடத்திலும் உங்களை அலங்கரிச்சு கொள்ளுங்க. அலங்கரிச்சு கொள்ளுங்க என்றால் டிஷர்ட் அணிஞ்சு, தொப்பொழுவு கீழால ஜீன்ஸ் அணிஞ்சு, பின்னுக்கு முதுக காட்டுறதா, பின்னுக்கு அவருடைய பேக் சைட காட்டுறதா, இதுக்கு அழகு என்று சொல்லல. அழகு என்றால் என்ன? உங்களை வெண்மையான ஆடைகளை கொண்டு அலங்கரிச்சு கொள்ளுங்கள். அதுவும் முடியலையா? இப்படியா கொண்ட அசிங்கமானதை வெளியாக்காத முறையில உங்களுடைய அவுரத்தை மூடிக்கொள்ளுங்கள். இதனை பற்றி பேசும் பொழுது சட்டம் பேசி பேசி இன்னும் சித்தனாவில் ஆழ்ந்து விடுகின்றோம். ஆண்களுடைய அவுரத்து தொப்புளும் முட்டுக்காலும் தானே, அதாவது தொப்புளை மறைத்து முட்டுக்காலை மறைத்தால் தொழலாம் தானே, அப்படி என்றால் குர்ஆன் ஆயத்து எங்க போச்சு? குது ஜீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித் எந்த அளவுக்கு மடம? கரீபானவர்களே, ஆடை இல்லாத நேரத்துல தான் அது ஃபத்வா. இத கூட விளங்க மறந்து விட்டோமே. ஆடை இல்லாத நேரம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. தொப்புளையும் முட்டங்காலையும் மட்டும் தான் மறைப்பதற்கு ஆடை இருக்கின்றது என்றால் அந்த நேரம் தான் உங்களுக்கு தொழுகையில இந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. அப்படி இல்லையா, உங்களை ஜீனத்தாக்கிக் கொள்ளுங்கள், என்றளவு அலங்கரித்துக் கொள்ளுங்கள், இதுல பூர்ணத்துவம் இருக்கின்றது என்ற அந்த குர்ஆன் கூட விளங்க முடியாத சமுதாயமாக ஆகி இன்று மார்க்கத்தினுடைய ஃபித்னாவுல நாம் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். யூதர்களுடைய திட்டம், முஸ்லிம்களுக்கு மத்தியில அடிப்புடிகளும் சண்டைகளும் பிரச்சனைகளும் சலாம் சொல்லாத நிலைமைகளும் உருவாகி கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிலர்கள் சில இச்சைகள் மேற்கொள்வதின் மூலமாக ஃபித்னாக்களிலே மூழ்கி விடுவார்கள். அவருக்கு நல்ல தெரியும், இந்த விஷயம் எனக்கு ஹராம் என்று தெரியும், ஆனாலும் பொருட்படுத்த மாட்டாரு, அதில் அவர் ஈடுபட்டுடுவாரு. இவரும் ஃபித்னாவில் இருக்கிறார். தினா எனக்கு ஹராம் என்றாலும் கிடைத்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட முடியுமா? யாரும் என்ன பார்க்கலையே என்பதற்காக அவர் அதில் ஈடுபட்டு விடுகின்றார். வட்டி எடுப்பது எனக்கு ஹராம், ஆனாலும் வட்டியினுடைய பணம் வந்திருக்குது, யார் கேட்க போறார்? ஹராம் என்பது ஆணித்தரமாக தெரியும் என்றாலும் அதனை அவர் உபயோகித்து விடுகிறார், உட்கொண்டு விடுகின்றார். இது மாதிரி ஒன்று ரெண்டு அல்ல, சுபஹாத்கள் என்ற சந்தேகங்களையும் மூழ்கி விடுகிறார். சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபித்னா தலை பிரித்தாடும் பொழுது ஹலாலையும் ஹராத்தையும் பொருட்படுத்த மாட்டார்கள். அந்த ஹலாலும் ஹராமும் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ரொம்பவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன் வ பைனஹுமா உமூருன் முஸ்தபிஹாத். இதை போல ஹலாலையும் ஹராத்தையும் தெளிவாக சொன்னதை போல வேற எதுவுமே தெளிவாக மார்க்கத்துல சொல்லப்படவில்லை. அந்த ரெண்டுக்கும் மத்தியில முஸ்தபிஹாத்தானவைகள் சந்தேகமானவைகளும் இருக்கின்றது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். சந்தேகத்துல மூழ்கக்கூடியவன் அவன் தன்னுடைய மானத்தையும் மார்க்கத்தையும் நாசமாக்கி கொண்டான். யாரு சந்தேகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டாரோ, தன்னுடைய மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாத்துக் கொண்டான். சந்தேகம் ஒரு புறம், ஹராத்தை கூட விட்டுவிடாத ஃபித்னா இன்று எல்லை உங்களையும் ஆட்கொண்டிருக்கின்றது. கரியபாடவர்களே, இன்னும் சிலர்கள் எனக்கு தொழுக கடமைத்தான், அது வாஜிபு தான் என்று தெரிஞ்சிருந்தும் கூட அதனுடைய நேரத்தை பிற்படுத்தி சோம்பல் தனமாக அதனை விட்டு விடுவார்கள். இவைகள் எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிட்டது ஃபித்னா என்று. இதனால் இந்த ஃபித்னாக்கள்ல இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவனும் தப்பிக்கொள்ளவனும் சொன்னார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இந்த துனியாவுடைய பொருள்களுக்காக வேண்டி நீங்க தீன விற்காதீங்க. சிலர்கள் இருக்கின்றார்கள், எது இலகுவாக காட்டப்படுகின்றதோ அதனை எடுத்துக்கொண்டு அது மார்க்கம் என்று சொல்லி நம்புவார்கள். அல்லாஹ் இவர்களை பற்றி குர்ஆன்ல சொல்கிறான், இந்த மனிதர்கள் சிலர்கள் படிப்பு அறிவே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். படிப்பு என்றா என்ன படிப்பு? இன்றைக்கு நாங்க துனியாவுல பெரிய பெரிய ப்ரொபஷனல் லெவல்ல இருக்கிறத இங்க படிப்பு என்று ரசூலுல்லா சொல்லல. ரசூலுல்லா சொன்னது மார்க்கம் தெரியாதவர்கள் தான், படிப்பறிவு அற்றவர்கள். இன்று பெரிய ப்ரொபஷனல் லெவல்ல இருக்கிறார், லட்சக்கணக்கான ரூபாக்கள் சம்பாதிக்கிறார், தொழுகைக்கு எத்தனை பர்லு என்பது தெரியாது, குழுவினுடைய சுண்ணாக்கள் என்ன என்று என்ன தெரியாது, குளிப்பினுடைய பர்லுகள் அவருக்கிட்ட கேட்டா எதுவுமே தெரியாது. இவரை நாங்க அறிவாளி, இவரை நாங்க படிப்பாளி என்று சொல்ல முடியுமா? அதனால தான் அல்லாஹ்வும் சொல்கிறான், இந்த மக்கள் அதிகமானவர்கள் பாவம் ஒன்றும் தெரியாதவர்கள். நாய் அலமுனல் கிதாப், இவர்களுக்கு குர்ஆன் தெரியாது, தௌராத் தெரியாது, இஞ்சில் தெரியாது, அவர்களுக்கு ஜபூர் தெரியாது. அவர்களுக்கு தெரிஞ்சது வெறுமனே மேலெண்ணங்களும் மனோ இச்சைகளும் மட்டும்தான். எனவே அவர்கள் நினைக்கிறது வைன்ஹும் இல்லா எதுன்னு, இதுதான் மார்க்கமா இருக்கும் என்று அவர்கள் நினைத்து செயல்படுவார்கள். இவர்களைப் போல குழப்பத்தில் ஆழ்த்தப்பட்டவர்கள் யாருமே கிடையாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த துனியாவுடைய பொருட்கள் ஃபித்னா என்று சொல்லும் பொழுது வெறுமனே பணம் மட்டும் ஃபித்னா அல்ல, பெண்கள் மட்டும் ஃபித்னா அல்ல, தலைமைத்துவமும் ஃபித்னா தான். சிலர்கள் தலைமைத்துவத்தின் மோகத்திலே தன்னையே மறந்து விடுவார்கள். அந்த தலைமைத்துவ மோகத்தினால் அவர்கள் மார்க்கத்தையும் விட்டு விடுவார்கள், குஃப்ருடைய வார்த்தைகளையும் ஒளிந்து விடுவார்கள், மற்றவர்களை மேலதிகமாக புகழ்ந்து விடுவார்கள், அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கொண்டு வந்து அதிகாரிகளை வைப்பார்கள். இவன் ஒரு ஃபித்னாவில் இருக்கிறான், இவனால் உனக்கு வழிகாட்ட முடியுமா, இவனால் உன்னை நேர்வலப்படுத்த முடியுமா, இது யார் கேட்கிறது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். தலைமைத்துவம், பதவி, அந்தஸ்து, இந்த மோகங்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ, இவர்கள் ஃபித்னாவில் இருக்கிறார்கள், குழப்பத்தில் இருக்கிறார்கள், சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்களின் மூலமாக நலவை எதிர்பார்க்க முடியாது. மேலும் சொன்னார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அதிகமாக கொலை நடப்பது, அதிலும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களையே கொள்வது, இரண்டு முஸ்லிம்கள் அவர்கள் வாளை தூக்கிறார்கள், ஆயுதம் தாங்குகிறார்கள், மற்றும் தான வெப்பன்ஸ்களை எடுத்துக் கொள்கின்றார்கள், அவர்கள் சண்டை பிடிக்கிறார்கள், அவர்கள் தனிப்பட்ட இரு நபர்களாக இருக்கலாம் அல்லது இரண்டு கூட்டத்தினர்களாக இருக்கலாம், இவர்கள் கலிமா சொன்ன முஸ்லிம்களாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் சண்டை போடுவார்கள் என்றால் வெறுமனே துனியாவுடைய நோக்கத்துக்காக சண்டை போட்டால் பல் காத்தில் ஒல் மக்தூல் பின்னார், அந்த கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் ரெண்டு பேரும் நரகத்தில் இருப்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், என்ன ஆச்சரியம் யார சொல்லலாம், அந்த கொலை செய்தவன் தானே நரகத்தில் இருக்க வேண்டும். நபி சொன்னார்கள், இவனும் துனியாவுடைய மோகத்தோடு தானே ஆயுதத்தை தூக்கினான், அதனால ரெண்டு பேருக்கும் தஞ்சம் அந்த நரகம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னார்கள். மேலும் யுர்ஃபால் இல்ம் வயக்ஸுருல் ஜஹல், அந்த அறிவீனமும் மடமையும் அதிகரித்த காலத்துல ஃபித்னாவுடைய காலத்துல மார்க்கத்தினுடைய அறிவு எடுக்கப்பட்டு போய்விடும். எந்த அளவுக்கு ஒரு சீரான ஃபத்வாவை, சீரான ஒரு மசாலாவை விளங்க வைக்கிறதுக்கு ஒரு ஆலிம் கூட இருக்க மாட்டார். இத்தகதன் நாசு ருஹத்தா ஜுஹாலன், மனிதர்கள் மடையர்களை தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள். அவர்களிடத்துல ஃபஸ்அலு மஸ்அலா கேட்பார்கள், ஃபஅப்தௌ பிகைரி இல்மின், எந்த விதமான குர்ஆன் ஹதீஸின் உடைய இஜ்மா கியாஸின் உடைய அறிவுகள் இல்லாமல் 10 வருடம் 15 வருடம் வாலிபத்தை உருக்கி உஸ்தாதுக்கு முன்னால உட்கார்ந்து கல்வி கற்ற அந்த ஆலிம் அவர்களிடத்துல கேட்காம மடையர்களிடத்துல கேட்கும் பொழுது அவர்கள் இல்மு இல்லாம ஃபத்வா கொடுப்பார்கள். லல்லு அவர்களும் வழிகெட்டு ஜனங்களையும் வழி கெடுப்பார்கள். அப்படியா கொண்ட ஒரு காலத்துல தான் இன்று நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே கனியமானவர்களே, நாம் அதனை விளங்குவதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டியது என்ன? ரப்பு சுபஹானஹு வ தஆலாவுடைய அச்சம், யாருக்கு உண்மையான அச்சம் இருக்கின்றதோ அவர்களை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவான், அவர்களை அல்லாஹ் ஒரு நல்ல கூட்டத்தோடு சேர்த்து விடுவான், அவர்களை அல்லாஹ் இறுதியில அந்த மதினமா நகரத்துக்கு ஒதுக்கி விடுவான். அந்த மதினமா நகரத்துல மட்டும்தான் இறுதி காலத்துல உண்மையான இஸ்லாம் வாழும். புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் சொல்கின்றது, தஜிருல் தஜிருத்தீன், தீன் அடைக்கலம் புகரும், தமா ரிஜுல் ஹையத்து இலா ஜுஹ்ரிஹா, பாம்பு அதனை அடிக்கும் பொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தன்னுடைய பொந்தை நோக்கி போய் அதனை தட்டா பாதுகாத்துக் கொள்வதை போல இந்த மார்க்கம் எங்கேயுமே இருக்க மாட்டாது. எல்லாரும் தப்பான விளக்கங்களும் கருத்துகளும் சொல்லி மக்களை ஃபித்னாக்கல்ல போட்டு மார்க்கத்தை அடிச்சு விரட்டக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். அந்த நேரம் பாம்பு பொந்துக்குள்ள புகுறுவதை போல மதீனாவில் மட்டும்தான் உண்மையான மார்க்கம் இஸ்லாம் வாழும். அதனால் தான் மதீனால மௌத்தா போகலும் தான், ஈமானோட மௌத்தா போவீங்க அங்கத்தான் மௌத்தாவுங்க. கைப்பற்றப்படுவார்கள்டும் விபச்சாரம் எங்கு பார்த்தாலும் சர்வ சாதாரணமாக நடக்கும். வயுஷ்ரபுல் ஹம்ர், மதுபானம் அருந்தப்படும், சர்வ சாதாரணமாக மது அருந்தக்கூடியவர்கள் அதுக்கு வைவர்ண பெயர்களை வைத்து அதனை தனக்குள்ளே வெட்ட வெளியிலே எடுத்துக்கொண்டு செல்வார்கள். வயஸ்குரு வயஸ்குருல் ஹரஜ் என்று பார்த்தாலும் கொலை அதிகமாகிவிடும். வயஸ்குரு தலாக், மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் கண்டு நின்றதற்கெல்லாம் தலாக் சொல்லக்கூடியவர்கள் உருவாகி விடுவார்கள். என்றால் நான் பார்க்கிறேன் உங்களுடைய வீடுகளுக்கு மழை பொழுவதை போல சித்தனாக்கள் பொழியும். இன்றைக்கு முழு நாடாளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய நிர்வாணங்கள் வீட்டுக்குள்ள மழையா பொழிந்து கொண்டிருக்குது. அதனால கணவன் எதிர்பார்த்த நிம்மதி மனைவிடத்தில் இல்ல, அவன் எதிர்பார்த்த ஆரணங்கி இவள் தானே, நான் கைப்பிடித்தவள் இல்லையே என்று விபச்சாரம் பெருகி குடும்பங்கள் சின்ன பின்னமாகக்கூடிய ஒரு நிலைமை இன்று வீடுகள் எல்லாம் ஃபித்னாவுல ஆகிவிட்டது. கணவன் வெளியிலே போகும் வரைக்கும் இருந்து கள்ள தொடர்புள்ள அந்த பர புருஷர்களை அழைக்கக்கூடிய மனைமார்கள் யாருக்குள்ளே, முஸ்லிம்களுக்குள்ளேயும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது, இதற்கு எதிர்குரல் யாராலும் கொடுக்க முடியாது. இதற்கெல்லாம் காரணம் நானும் நீங்களும் செஞ்சு கொண்ட அநியாயம், நானும் நீங்களும் செய்த பொசாதிகளுடைய பிரதிபலன் தான் இது. எனவே கிரியமானவர்களே, எல்லா காலங்களிலும் இந்த ஃபித்னாக்கள் ஒவ்வொரு ரீதியில வரும். ஆனா இந்த காலம் அது கியாமத்துக்கு ரொம்ப சமீபமான காலமாக இருக்குது. அம்மானிதங்கள் பேணப்படுறது கிடையாது, பொய்யை உண்மையை போல பேசுவார்கள். இன்று யாரைத்தான் நம்புறது? இவர் உண்மையிலே எனக்கு அநியாயம் செய்ய மாட்டாரு, மோசடி செய்ய மாட்டாரு என்றாலும் அவன் படு மோசடிக்காரனாக இருப்பான். நம்புறதுக்கு போல பேசிடுவான், என்ன நம்பிக்கையில்லையா என்று லட்சக்கணக்கான பணத்தை கொண்டு வந்து போட்டுவிட்டு அதன் பின்னால் அவனுடைய கோடிக்கணக்கான பணங்களை அபகரிக்கக்கூடிய வியாபாரிகளும் நமக்கு மத்தியிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்பிக்கையை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு கொடுத்து விட்டு பின்னால மாபெரும் மலை போன்று எடுத்து அவர்களை ரோட்டில் இறக்கக்கூடியவர்களும் சதி மோசடிக்காரர்களும் பேச்சில சூனியக்காரர்களும் இந்த காலகட்டத்தில் உருவாகி இருக்கின்றார்கள் என்றால் இது ஃபித்னாவுடைய காலம் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் பொய் சாட்சிகளும் அதிகமாகிவிடும், எந்த ஒரு நல்ல மனிதரையும் உண்மையான சாட்சி சொல்வதற்கு காண முடியாது. எனவே கெடியா மாணவர்களே, அதிகாரிகளும் மாறுபாடு செய்வார்கள். இந்த அடிப்படையில ஏராளமான விஷயங்கள் இந்த ஃபித்ன் என்ற தலையங்கத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாம் இதனை சுருக்கமாக விளங்குவோம். அதில் முக்கியமானது, துனியாவுடைய விடயத்தில் எங்களுக்கு ஃபித்னாக்கள் வந்தாலும் கூட தீனுடைய விடயத்தில் மார்க்கத்துடைய விடயத்தில் ஃபித்னாக்கள் வரக்கூடாது. அதற்கு ஒரே ஒரு பரிகாரம், அல்லாஹ்வுடைய குர்ஆன், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். அந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இஸ்திம்பாத் செய்த ஹதீஸ்களை தந்த இமாம்மார்கள், தஃப்ஸீரை தந்த இமாம்மார்கள், முன்னோர்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் என்பதனை ஹைருல் குரூனி கர்னி, காலத்தில் சிறந்த காலம் என்னுடைய காலம் என்று ரசூலுல்லாஹ் எதை வர்ணித்தார்களோ அந்த காலங்களுக்கு உட்பட்டவர்கள். இவர்கள் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் எல்லா தீர்வும் வச்சுட்டு தான் போயிருக்கிறார்கள். எனவே வேற யாரும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம், மார்க்கத்துக்குள்ள ஃபித்னா வராமல் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் ஈமானுடன் இல்முடன் நேரான பாதையில நடந்து மேலான சுவனத்திலே குடியிருக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தார்கள் புரிவானாக. எல்லா விதமான மோசடிகள் ஏமாற்றங்கள் பொய்களை விட்டும் எங்களை பாதுகாப்பானாக. முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே ஃபித்னாக்கள் ஆட்கொள்வதை விட்டும் காப்பாற்றுவானாக. நம் அனைவரையும் பொறிந்து கொள்வானாக. எங்களை சீரான நேரான கூட்டத்திலே நடத்தாட்டுவாயாக. யா அல்லாஹ், ஈமானுடன் எங்களை கைப்பற்றுவாயாக. எங்கள் அனைவரையும் பொறிந்து கொள்வாயாக. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.